ஹரி ஓம். நம்ம முதல்ல வந்து சாந்தி மந்திரம், அதுக்கப்புறம் வகுப்புக்கு போகலாம். ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஸ்யேமாக்ஷபிரஜத்ராஹ ஸ்திரைரங்கை துஷ்டுவாம் ஹஸ்தநோபிஹி வசேம தேவஹிதம் யதாயுஹு ஸ்வஸ்தி ந இந்திரோ ருத்ரஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி ந ஸாக்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் ஆறாம் அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக 58 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 59 ஸ்லோகம் தொடங்கலாம். கடந்த 58 ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, வேதம் தான் பிரமாணம். இப்போ நிறைய பேர் வந்து தர்க்கவாதிகள் வந்து அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசப்போனால் அந்த தர்க்கம் வந்து குதர்க்கமாக மாறிடும். அப்போ அதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. அதனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த பேசிக்கிட்டு கால விரயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் தர்க்கவாதிகள்கிட்டருந்து நம்ம விலகி நம்ம சாஸ்திர பிரமாணத்தை தான் முன்னிறுத்தி வேதாந்த பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிறத கடந்த 58 ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் கூறினார் என்று பார்த்தோம். அது எப்படி சொன்னார்னா, ஸ்ருதியை மதிக்காமல் வெறும் தர்க்கத்தை மட்டுமே சார்ந்தவர்கள் வழி தவறுகின்றனர் அப்படின்னு சுட்டி காட்டினார். அப்போ சரியான வழி என்பது வேதத்தின் பிரமாணம் தான். வேத வழியில் தான் நம்ம போகணும். வேதம் தான் பிரமாணம். அந்த அடிப்படையில் மீண்டும் 59 ஸ்லோகத்தில் பேசுகிறார். அந்த தர்க்கவாதிகள் சிலரை பத்தி பேச போறார். அந்த ஸ்லோகம் பார்த்துடுவோம். பூர்வா பரப ராமர் சவிகலாஸ்தத்ர கேசனா வாக்கியா பாசான் ஸ்வஸ்வயசே யோஜ யந்தியப்ய லஜ்ஜயா. இது 59 ஸ்லோகம். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, தர்க்கவாதிகளில் சிலர் முன்பின் சூழலை ஆராயும் திறமையற்றவர்களாக இருந்து வெறும் வாக்கிய தோற்றங்களை, அதாவது உண்மையான தாத்பரியம் இல்லாத மேற்கோள்களை எடுத்துக்கொண்டு வெட்கமின்றி தங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்றுவாறு இணைத்துக் கொள்கின்றார்கள் என்று அந்த இவரை திட்டுறாரு தர்க்கவாதிகளை. அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, வேதத்தினுடைய முக்கிய பகுதிகள் இருக்கு. அதாவது மீமாம்சம் என்று சொல்வோம். வேதம் வந்து வேதாந்தம் எல்லாம் வந்து மீமாம்ச வகையில வருது. அது உத்தர மீமாம்சம் பூர்வ மீமாம்சம் என்ற இரண்டு பகுதிகள் இருக்கும். அப்போ இங்க இரண்டு பகுதிகள் எப்படி நம்முடைய மீமாம்சத்துல வந்ததோ அது மாதிரி வைசேசிகம் நியாயம் அப்படின்னு பல குருமார்களும் பல சாஸ்திரங்களும் இந்த பாரத தேசத்துல வந்தது. அதை நம்ம தரிசனங்கள் என்று பார்த்தோம். அப்ப அந்த மாற்று தரிசனங்களை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அது எல்லா காலத்திலும் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த காலத்திலே பார்க்குறோம் இல்லையா, எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஒருத்தரை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்கும். அப்போ எல்லாத்துலேயும் மக்கள் இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ நல்ல விஷயத்த இவர் சொல்கிறாரு, ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கல, அவன் அவ்வளோ ஐயோக்கியத்தனம் பண்ணுறான், அவனை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். அது அவங்கள அவங்க தான் விரும்புவாங்க. அது மாதிரி அந்த காலத்துலேயும் பூர்வ மீமாம்சத்துலையும் இருப்பாங்க, உத்தர மீமாம்சத்துலையும் இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி வைசேசிகம் நியாயம் பௌத்தம் சமணம் அப்படின்னு எல்லா பாதைகளிலும் எல்லா மக்களும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, வேதத்துல முக்கிய பகுதியா வேதாந்த வாக்கியம் வந்து தத்துவமசி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுது. அதாவது இருப்பது அந்த இருப்பு தான் இருக்குது இல்லையா, அதுதான் நீ அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குது. ஆனால் தர்க்கவாதிகள் வந்து அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையில்லாமல் வியாக்கியானம் பேசிக்கிட்டு விதண்டாபாதமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நீ அதுவாக முடியும் என்று கேள்விகள் கேட்டு நம்ம சொல்ல வர்றதை புரிஞ்சிக்காம விதண்டாவாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் மெயினாக அதை தான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது அந்த வாக்கிய தோற்றங்களை அதாவது முன்பின் சூழலை ஆராயும் திறமையற்றவர்களாக வெறும் வாக்கிய தோற்றங்களை அதனுடைய உண்மையான தாத்பரியம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் மேற்கோள்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு இணைத்துக் கொள்கிறார்கள் என்று இங்க அந்த தர்க்கவாதிகளை பத்தி விஷயத்தை படிச்சிருந்தார். இப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ருதி தான் பிரமாணம், வேதம் தான் பிரமாணம். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வந்து மகா வாக்கியங்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மகா வாக்கியங்களுடைய மைய கருத்துக்கள் வந்து பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யான்னு பார்த்தோம். அப்புறம் அதை தவிர தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம் என்றெல்லாம் நான்கு வேதங்களின் அடிப்படையில நிறைய மகா வாக்கியங்களை பார்த்தோம். அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சரியான பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வேத வழியில வந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். வேதாந்த படிப்பை நம்ம படிக்கும் போதுதான் அந்த அடிப்படை நெறியை நம்ம கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஸ்ருதி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுக்கான உண்மையான விஷயம் நமக்கு புரிய வரும். நம்ம மேலோட்டமா அந்த வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு அது எப்படி நான் கடவுளாக முடியும்ட்டு குதர்க்கமா பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது இங்க பேசுறாரு. அப்ப எப்படின்னா, சாஸ்திரத்தை மட்டுமல்ல நம் வாழ்க்கையிலும் ஒருவரின் ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு அவரை பற்றி நம் முடிவு செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் கம்பாரிசன் பண்ணி புரிய வச்சுட்டார். அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை இப்படிதான் தர்க்கவாதிகளை பத்தி சொல்றாரு என்பதை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகம் போறோம். அது ஸ்லோகம் 60. கூடஸ்தா திசரீராந்த சங்கா தஸ்யாத்மதாம் ஜகுகு லோகாயதாக பாமராச்ச பிரத்யக்ஷா பாச மாசிரிதாக. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கூடஸ்தன் முதல் இந்த ஸ்தூல சரீரம் வரை உள்ள இந்த ஒட்டுமொத்த தொகுப்பைத்தான் ஆத்மா என்று லோகாதயர்கள் அதாவது சார்வார்க்கர்கள் அறியாமையுள்ள அந்த சாதாரண மக்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அவர்கள் பிரத்யட்சம் போல தோன்றும் அந்த புற அறிவை மட்டுமே சார்ந்து வாழ்கின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது அந்த காலத்துல வந்து சார்வார்க்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களை வந்து லோகாயத்தர்கள்னு சொல்லுவோம். லோகாயத்தர்கள்லாம் உலகத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள், உலகம் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள். அவரை வந்து சார்வாக்காசுன்னு சொல்லுவோம். சார்வாக்காசு அப்படின்னா சார்வாகர்கள் அப்படின்னு அதுக்கு தமிழ்ல சொல்லலாம். அவர்கள் என்ன சித்தாந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புலன்களால் அறியப்படுவதை மட்டும்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு பிரமாணம் வந்து இந்த புலன்கள் தான், சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரத்யட்சமா என்ன தெரியுதோ அதுதான் உண்மை என்று நம்புவாங்க. அவர்கள் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுமானம் ஆகமம் வேதம் உபனிஷத் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி சொல்ல வருவாங்க சார்வார்க்கர்கள் அப்படின்னா, எங்களுக்கு நேரடி அனுபவத்துக்கு வரணுங்க, அப்போதான் நாங்கள் நம்புவோம். நீங்கள் அனுமானமாக சொல்றதையோ இல்லை ஆகம வழியில் சொல்ல வர்றதையோ இல்லை வேதத்தின் வழியில் எங்களுக்கு நீங்கள் விளக்க வர்றதையோ இல்லை உபநிஷதங்களை எடுத்து நீங்கள் மேற்கோள் காட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படிங்கிறத சார்வாக்கர்கள் திடமாக நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட சார்வாக்கர்கள் வந்து இந்த உடல் தான் நான் என்று தீவிரமாக அபிமானிக்கவும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். அப்போ பாமராஷ்டா, இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான சொல் என்று பார்க்கிறோம். வித்யாரண்யர் வந்து அதை இங்கே யூஸ் பண்ணுறாரு. அதாவது சார்வாக்க தத்துவம் படித்தவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் அதே எண்ணத்தில் தான் வாழ்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்கள் நினைப்பது நான் இந்த உடல் அப்படிங்கிறது, அது வந்து சார்வாக்கத்தின் அடிப்படை. எனவே சார்வாக்கம் என்பது ஒரு தத்துவ பள்ளி மட்டுமல்ல, அது மனிதனின் இயல்பை அவனுடைய அவித்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு என்று சொல்கிறார். கூடஸ்தாதி சரீராந்தா அப்படிங்கிற வார்த்தையில புரிய வைக்கிறார். ஒரு முக்கியமான சொற்றொடர், அதாவது மனிதனிடம் காணப்படுகின்ற கூடஸ்தன் சிதாபாசன் புத்தி மனம் பிராணன் உடல் இப்படி பல அடுக்குகள் காணப்பட்டாலும் லோகாயதர்கள் இவைகளை பிரித்து ஆராய்வதில்லை. அனைத்தையும் ஒன்றாக கலந்து இதுதான் நான் என்று அபிமானிக்கின்றார்கள் சங்கா தஸ்ய ஆத்மதாம் ஜகுஹு, இந்த கூட்டு தொகுப்பே ஆத்மா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது சங்கம்னா எல்லாத்தினுடைய தொடர்பு, எல்லாத்தினுடைய தொகுப்பு. அது என்னென்ன அவங்க சொல்றாங்கன்னா, கூடஸ்தன், சிதாபாசன், புத்தி, மனம், பிராணன், உடல், இதையெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து இதுதான் ஆத்மா அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, நானே இந்த உடல், நானே ஆத்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சார்வாக்கர்களுடைய வழியில தான் நிறைய பேர் வராங்க. நம்முடைய பாரத தேசத்துலயும் பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எப்பயுமே எல்லாத்துலயும் மக்கள் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது எல்லா பிரிவுகள்லயும் மக்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க புத்த மதம் வந்தா புத்த மதத்துக்கு ஒரு கூட்டம் போகும், சமண மதம் வந்தா சமண மதத்துக்கு ஒரு கூட்டம் போயிடும், அதே மாதிரி சைவ சித்தாந்தம் வந்தா சைவ சித்தாந்தத்துல ஒரு கூட்டம் இருக்கும், வைணவ சித்தாந்தம் வந்தா அதுலயும் ஒரு கூட்டம். அப்ப எல்லாத்துலயும் மிக்சடா தான் இருப்பாங்க. எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த விசாரம் பண்றதோ, இது சரியா இது தவறா அப்படின்னு விசாரம் பண்றதோ எதுவுமே அவங்க சிந்திக்க மாட்டாங்க இல்லையா. மக்கள் மனோபாவம் அப்படித்தான். அப்ப அதுல சார்வாக்கர்களுடைய மெஜாரிட்டி வந்து அந்த காலத்துல அதிகமா இருந்திருக்கு. அப்ப அவங்க வந்து உடலையே நான் என்று அபிமானித்தார்கள், அந்த உடலையே ஆத்மா என்று நம்பிவிட்டார்கள். மேலும் அவர்கள் வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் விசாரணை பண்ணி, இந்த கூடஸ்தன்னா யாரு, சிதாபாசன்னா யாரு, புத்தினா எப்படி, மனசுன்னா எப்படி, அதுல பிராணனுடைய பங்கு என்ன, இந்த உடல் உண்மையிலேயே எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாமே இவ்வளவு விளக்கமா கொடுத்துருப்போம். எவ்வளவு விளக்கமா நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சவங்களுக்கு புரியும், இந்த உடல் தன்மை என்ன, பஞ்ச கோஷங்கள் எப்படிப்பட்டது, அதுல பஞ்ச பூதங்கள் என்ன, அப்புறம் மனசு புத்திக்கும் என்ன வித்தியாசம், அதுல சிதாபாசன்னா யாரு, கூடஸ்தன்னா யாரு, இப்படி எல்லாமே நம்ம புட்டு புட்டு விரிவா விளக்கமா விலாவாரியா எடுத்து சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க. யாரு, இந்த லோகாயுதர்கள். அதனாலதான் அவருக்கு லோகாயுதர்கள்னே பேரு. லோகாயுதர்கள்னா உலகத்தின் மீது பற்று, உடலின் மீது பற்று, வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. உலகத்துல அதிகமா யாரு இருக்காங்க, லோகாயுதர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா வேதாந்திகளா இருக்கிறாங்க, வேதாந்திகள் ரொம்ப ரொம்ப குறைவு, லோகாயுதர்கள் தான் இந்த உலகத்துல அதிகமா இருப்பாங்க. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டு தொகுப்பு தான் ஆத்மா என்று நம்புகிறார்கள். அவ்வாறு சில புத்த மதத்திலும் பிரிவுகள் இருக்கிறது என்று சொல்றார். ஆனா இங்க வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீ எல்லா தொகுப்பையும் அறிகின்றவன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா. நம்ம வேதாந்தம் வந்து எப்படின்னா, இப்ப கூடஸ்தன், சிதாபாசன், அப்புறம் புத்தி, மனசு, பிராணன், உடல் அப்படின்னு நீ எதையெல்லாம் அறியறியோ அந்த அறிபவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புவோம் இல்லையா. அப்ப அந்த அறிபவன் தானே சாட்சி, எல்லாம் அறியும் அறிவாக ஒன்று இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் பிரம்மம் இருப்புன்னு நம்ம சொல்றோம். அது புத்தியில் பிரகாசிக்கிற கூடஸ்தன்னு சொல்றோம், அதுக்கு சாட்சின்னு பேர் வச்சிருக்கோம். இது மாதிரி நம்ம எல்லா வகையிலையும் அதை புரிய வைக்கிறோம். ஆனாலும் இவங்க வந்து அதை படிக்கவோ தெரிஞ்சிக்கவோ ஆர்வம் காட்டவே மாட்டாங்க. அப்படிதான் இந்த லோகாயுதர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை பத்தி இந்த இடத்துல பேசுறார். அதாவது அந்த காலத்துல வந்து மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து புரிய வைக்கும் போது, சிஷியர்களுக்கு இதை எடுத்து சொல்லி கொடுக்கும் போது, இப்படி எல்லாம் கூட மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இதை பத்தி எல்லாம் பேசுவார். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ லோகாதியர்கள் வந்து எப்படி விரும்புவாங்கன்னா, எனக்கு உடல் தெரியுது, எனக்கு மனசு தெரியுது, எனக்கு எண்ணங்கள் தெரியுது, அவற்றில் எதுவும் எனக்கு வேற இல்லையே, நான் அதுல தான் நான் இருக்கிறேன். அப்போ அது கடந்து நீங்க ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அடம் பிடிப்பாங்க. அவர்கள் ஒரு சாதாரண மக்கள், சார்வாக்கர்கள் லோகாயுதர்கள் என்பவர்கள் சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 61 என்ன சொல்றாருன்னா, ஸ்ரௌதி கர்த்தும் ஸ்வபக்ஷம் தே கோஷ மன்னமயம் ததா வீரோச்சனஸ்ய சித்தாந்தம் பிரமாணம் பிரதி ஜஜ்ஜினீரே. இந்த 61 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, சார்வாக்கர்கள் தங்களுடைய கொள்கையை வேத ஆதாரமுடையதாக காட்டுவதற்காக அவர்கள் அன்னமய கோஷத்தையும் விரோச்சனையின் சித்தாந்தத்தையும் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்லி, அவர்கள் அந்த விரோச்சனன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கான் இல்லையா, அவனுடைய வழியில அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் பிரம்மா விடத்துல ரெண்டு பேர் படிக்க வர்றாங்க, இந்திரனும் விரோச்சனனும் தான் முதல் முதல்ல பிரம்மா கிட்ட படிக்க வருவாங்க. அப்போ ஆத்மாவை பத்தி பிரம்மா பேசுனத விசாரணையில இந்திரன் புரிஞ்சுக்கிறான். ஆனா விரோச்சனன் உடம்பத்தான் ஆத்மான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படி நம்ப ஆரம்பிச்ச உடனே விரோச்சனன் என்ன பண்ணிட்டான்னா, இதுதானே இந்த உடம்பு தானே ஆத்மா, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆத்மா, இனிமேல் நான் என்னத்துக்கு படிக்கிறதுக்கு இருக்கு, பை பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டான். யார்கிட்ட? பிரம்மா கிட்ட இருந்து. ஆனா இவர் வந்து இந்திரன் அப்படி இல்லை, இன்னும் நீங்க சொல்லுங்க ஆத்மா பத்தி எனக்கு இன்னும் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் ஆத்ம நிலைய புரிஞ்சுக்கிறான். அதனால அவன் தேவனா இருக்கிறான், இவன் அரக்கனா இருக்கிறான். அப்ப அந்த ரெண்டு விஷயத்த அந்த காலத்துல புராண கதைகள்ல சொல்லுவாங்க. அதுல இந்திரன் விரோச்சனன் பத்தி கதை வரும், அது புராண கதைகள். அதுல அடிப்படையா வச்சு இங்க வித்யாரண்யர் வந்து அந்த விரோச்சனனை எடுத்து இங்க சுட்டி காட்டுறார் என்று பார்க்கிறோம். அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த சார்வாக்கர்கள் அதாவது உலகாயுத ஆர்வமுள்ள மக்கள், சாதாரண மனிதர்கள், அதுவும் அவங்களும் வேதத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பில்டப் பண்ணிட்டு, அன்னமய கோஷத்தையும் விரோச்சனின் சித்தாந்தத்தையும், அன்னமய கோஷம்னா இந்த பௌதீக உடலையும், அந்த அரக்கன் வந்து இந்த உடல் தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டதையும் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டனர் என்று சார்வாக்கர்களை பத்தி இங்க சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான விளைவு அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆத்மாவை வந்து உடலற்றது, ஆனா இவங்க வந்து உடலையே ஆத்மாவா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஆத்மாக்களாகவும் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உடல் தான் ஆத்மான்னு சொன்னா அப்புறம் நீ ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மான்னு எல்லாரும் ஆத்மா தானே, அப்ப ஏகப்பட்ட ஆத்மா வந்துடுது இல்லையா. அந்த அடிப்படையில தான் இங்க துவைதிகள் உருவாகினாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாமே அறகுறை தான், அதாவது முழுசா படிக்கிறது இல்லை. இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து ஒரு நெக்கி நெக்கி ஊறுகாய் சாப்பிடும்போது அந்த எலுமிச்சம்பழத்துல கொஞ்சம் வைங்க அப்படிம்பாங்க, அதை விட்டு நெக்கு நக்குவாங்க. அப்புறம் அந்த மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் வைங்க, அதை டேஸ்ட் பாக்குறேன், அதை கொஞ்சம் டேஸ்ட், அப்புறம் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்து இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் நக்கி, எந்த ஊறுகாயினுடைய டேஸ்ட் ஒழுங்கா தெரியாத மாதிரி இங்க இப்படிதான் மக்கள் வந்து விதவிதமா இந்த சாஸ்திரங்களை படிச்சுட்டு எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்படி மனம் போன போக்குல போயிட்டு இருக்காங்க. யாரும் வந்து உண்மையை தெரிஞ்சுக்க தயாரா இல்லை அப்படிங்கறது இந்த வெளிப்படையா அந்த இதுல பேசுறாரு. இங்க வந்து உண்மையா தைத்திரிய உபநிஷத் சொல்லக்கூடிய ஆழமான உண்மை என்னன்னா, முதல்ல அன்னமய கோஷம், அப்புறம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம் என்று படிப்படியாக நம்ம நம்மள அந்த சாஸ்திரம் அந்த தைத்திரிய உபநிஷத்தை நம்மளை எடுத்துக்கிட்டு போய் இறுதியில் கோஷங்களை தாண்டிய பிரம்மத்தை நம்மை காட்டி கொடுக்கிறது. ஆனால் சார்வாக்ககர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முதல் படியிலேயே நின்று விட்டார்கள் என்று இங்க புரிய வைக்கிறார். அதாவது அன்னமய கோஷத்துக்கு அப்புறம் அவங்க எதுக்குமே வரவே இல்லை. அதாவது பிராணமய பத்தியோ, மனோமயத்தை பத்தியோ, விஞ்ஞானமயத்தை பத்தியோ, ஆனந்தமயத்தை பத்தியோ அவர்கள் தெரிஞ்சுக்கொள்ள தயாரா இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் நான்ங்கிற அபிமானத்தினால வெறும் இந்த அன்னமயத்தோடு நின்று விட்டார்கள் சார்வாக்கர்கள் என்று சொல்றார். முதல் படியிலேயே நின்று விடுகிறார்கள் அவர்கள். அன்னமய ஆத்மா என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு இந்த உடலே ஆத்மா என்று முடிவு செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது வந்து தைத்திரிய உபநிஷத்துல நம்ம படிக்கும்போது அப்படிதான் ஒரு கதை வரும். அதாவது ஒரு அப்பா வந்து பையனை வந்து குருகுலத்துக்கு படிக்க வைக்க அனுப்புவாரு. அவன் போய் படிப்பான். அப்போ வந்து முதல்ல அன்னமய கோஷத்தை பத்தி கிளாஸ் நடக்கும். அப்போ அந்த அன்னமயமே ஆத்மான்னு சொல்லிட்டு அவன் நம்பிடுவான். நம்பிட்டு நான் இந்த உடம்பு தான் ஆத்மா, உடம்பு தான் நான் அப்படின்ட்டு ஒரு அபிமானத்துல இருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அது எப்படி ஆத்மாவாகும், நல்லா விசாரணை பண்ணி பாரு அப்படின்னோடனே அவரு சொல்லுவாரு, உடம்பு வந்து அப்படியே சாஸ்வதமா இருக்கா, அழிஞ்சு போயிடுமில்ல, ஆனா ஆத்மா அழியாததுலவா அப்படின்னு ஒரு கேள்வியை அப்பா எழுப்பினோடனே அவனுக்கு, ஆமா உண்மைதானே, இப்போ உடம்பு அழிஞ்சு போயிடும், அப்ப அதுக்கு மேல என்னமோ இருக்கு அப்படின்னு திருப்பி போவான். அப்புறம் பிராணமய கோஷத்தை பிடிச்சிட்டு வந்துருவான். பிடிச்சிட்டு வந்து, ஆமா ஆமா மூச்சு இருந்தா தானே உடம்பு இருக்க முடியும், அப்ப மூச்சு தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு பிராணமயத்தை அவன் அபிமானிப்பான். அவர் சொல்லுவாரு, எப்படி பிராணம்தான் நீ ஆத்மான்னு சொல்ற அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்த உடனே அடுத்தது புத்தி பிடிச்சிக்குவான். இப்படி அவன் மாத்தி மாத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்மா ஆத்மான்னு நம்பும் போது அவன் எல்லாத்தையும் நீக்கம் பண்றதுக்கான வாய்ப்பை வந்து அந்த குரு உருவாக்கி கொடுப்பாரு. அவன் அந்த மாணவன் வந்து அதை தெளிவடைவான். அது வந்து தைத்திரிய உபநிஷத்த பாடத்துல நம்ம படிச்சோம். அப்ப அது மாதிரி இங்க சொல்றாரு, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல அந்த கதை வருது இல்லையா. ஏன்னா இந்திரனும் விரோசனனும் பிரஜாபதி கிட்ட வந்து ஆத்ம வித்தியை கற்க போகிறார்கள். பிரஜாபதி வந்து முதலில் கண்ணாடியில் தெரியும் உடலை காட்டி ஒரு ஆரம்ப உபதேசம் செய்கிறார். அப்ப விரோசனன் என்ன நினைத்தான் அப்படின்னா, கண்ணாடியில பாக்குற இந்த உடம்புதான் ஆத்மா என்று முடிவு செய்து அவன் அங்கேயே திரும்பி விட்டான். ஆனால் இந்திரன் மட்டும் சந்தேகம் கொண்டு மீண்டும் மீண்டும் வந்து இறுதியில் உண்மையான ஆத்ம வித்தியை பெற்றான். அப்ப இங்க ஏன் வித்யாரண்யர் வந்து விரோச்சனை குறிப்பிடுகிறார் என்றால், விரோச்சனனுடைய தவறு வந்து மனித குலத்தின் மிக பழமையான தவறு. உடலை பார்த்து இதுவே நான் என்று நினைக்கின்ற ஒரு அபிமானம், அப்ப அதுவே சார்வாகத்தின் அடிப்படை என்பதாக நாம் பார்க்க முடிகிறது என்று சார்வாக்கர்களை பத்தி இந்த இடத்துல புரிதலை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல வந்து, பல்வேறு தரப்பினர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பற்றுவாங்க. நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம இந்த விசாரணை பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு விவேகம் வேணும் இல்லையா? விவேகம் இல்லாவிட்டால் நீங்கள் விசாரணையே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஆகிடுவீங்க. அப்போ அப்படி ஒரு நிலைமையும் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம எப்படி இது சரி, இது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணி தான் விவேகத்தால் விழிப்புணர்வோடு நம்ம வாழ கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம திருவள்ளுவரும் வழிகாட்டுறாருல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பார். அப்போ யாரெல்லாம் எதை வேணால் சொல்லட்டுமே, ஆனால் அப்படி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய உண்மை பொருள் என்ன நீ அறிந்து கொண்டால் தான் நீ உண்மையான அறிவை அனுபவமாக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த வார்த்தைகள்லேயே மாட்டிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறத திருவள்ளுவரும் திருக்குறளில் அழகாக புரிய வைக்கிறார். அப்போ இங்கே வேதாந்தத்தின் அணுகுமுறை என்பது அத்தியாரோபம் அபவாதம் என்று சுட்டி காட்டுகின்ற ஒரு அருமையான விஷயத்தை முன்னிறுத்தி அதை நமக்கு விளக்கம் தருகிறது என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கயிறு பாம்பு உதாரணமெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அஜ்ஞானத்தினால ஒரு விஷயத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் விசாரணை பண்ணி விவேகத்தால் பார்க்கும்போது பாம்பல்ல அது கயிறு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இப்போ நாம் இங்கே வந்து விசாரணை பண்ணி பார்க்கும்போது அன்னமய கோஷம் நானா, பிராணமய கோஷம் நானா, மனோமய கோஷம் நானா என்று விசாரணை பண்ணி பார்த்தா, இந்த உடலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இந்த ஐந்து கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டு, ஐந்து பூதங்களுக்கும் அப்பாற்பட்டு, மனம் புத்தி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆத்மா இருக்கிறது என்று எல்லாத்தையும் நேர்த்தி பண்ண பிறகு எது எஞ்சுகிறதோ அதுவே ஆத்மா என்றுதான் இங்கு வேதம் வந்து நமக்கு தெளிவான விளக்கத்தை சுட்டி காட்டுகிறது என்றும் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அடுத்தது 62வது ஸ்லோகத்துல சொல்றாரு, ஜீவாத்ம நிற்கமே தேக மரணசாத்திர தர்சனா தேகா திரிக்க ஏவாத்மே தியாகூர் லோகாயதாக பரே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஜீவாத்மா வெளியேறும்போது உடல் இறப்பதை நாம் காண்கிறோம், ஆகவே ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்ட ஒன்று என்று சில லோகாயதர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னு திருப்பியும் அதே டாபிக்கே வராரு. ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அதாவது நம்ம இடத்துல இருந்து உயிர் வெளியேறின உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஜீவாத்மா தான் வெளியேறிடுச்சு அதனால உடம்பு இறந்து போச்சு அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்போ ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்ட ஒன்றே என்று சில லோகாயுதர்கள் அதை நம்புகிறார்கள் அப்படின்ட்டு அது மாதிரியும் சில மக்கள் இருக்கிறார்கள் என்று அதையும் இங்க சுட்டி காட்டுறாரு. முதல்ல உடம்ப தான் ஆத்மா அப்படின்னு சொன்னாரு, அது சார்பாக்கர்கள் லோகாயுதர்கள். அப்படி லோகாயுதர்கள்னா இந்த உலக மக்கள் சாதாரண மனிதர்கள். அவர்களிலேயே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் முரண்படுகிறார்கள். அவர்கள் அவரை விட கொஞ்சம் மேல வந்து, இல்ல இல்ல இந்த உடல் மட்டும் அந்த ஆத்மா கிடையாது, உடம்பு உயிர் போகுது, அப்போ அந்த உயிர் தான் ஆத்மா, ஆகவே அந்த ஆத்மா வந்து ஜீவாத்மா, அது வெளியேறுவது அதனால உடல் இறந்து போகுது, அப்ப எப்படி இந்த உடல் ஆத்மாவா இருக்க முடியும், அப்ப இவ்வளவு நாள் வந்து ஆத்மாவா இருந்திருந்தா இந்த உடல் அப்படியே இருக்கணும் இல்லை, அப்ப இந்த உடல் இறந்து போகுது அதனால ஆத்மா வேற உடம்பு வேறன்ட்டு கொஞ்சம் அது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை சில லோகாயுதர்கள் பார்க்கிறார்கள் என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல அதையும் சொல்றாரு. ஏன்னா உடலை இயக்குகின்ற ஒரு ஜீவ தத்துவம் இருக்கிறது. இப்போது அவர் இரண்டாவது நிலையை எடுத்துக்கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஜீவாத்ம நிற்கமே அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. ஜீவன் வெளியேறும் போது இது மக்களின் ஒரு சாதாரண அனுபவம். ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும் போது உடல் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது, அவனிடத்திலே பேச்சும் இருக்கிறது. ஆனால் மரணத்துக்கு பின்னாலே அந்த உடல் மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் இயக்கம் இல்லை, அறிவு இல்லை, பேச்சு இல்லை, எதுவும் இல்லை இல்லையா. அப்ப இதை கண்டு சிலர் முடிவு செய்கிறார்கள், உடலுக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும். தேக மரணசிய தர்சனாத். தேக மரணசிய தர்சனாத்னா அந்த தேகம் மரணம் அடையும் போது ஒரு சில விஷயங்களை கவனிக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். அப்போ உடல் இருந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் உயிர் இல்லை. எனவே உயிர் என்பது உடல் அல்ல. அப்ப இது முதல் சார்வாக்கர்களை விட ஒருபடி மேம்பட்ட சிந்தனை என்பதாகவே பார்க்க முடிகிறது என்று இந்த இடத்துல அவர்களை பற்றியும் மீண்டும் விளக்குகிறார். இந்த ஸ்லோகத்துல அதுதான் சொல்றார். ஏன்னா இது வந்து நம்மள மாதிரி வேதாந்திகளுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிட்டாலும் சராசரி மனிதர்கள் வந்து இன்னும் அந்த அன்னமய கோஷத்தினுடைய அபிமானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவர்கள் அந்த உடல் பற்றியே விடுவதில்லை இல்லையா. உடல் பற்றியே விட முடியாத போது எப்படி பிராணன், அப்புறம் புத்தி, அப்படியே அன்னமயத்துக்கு அப்புறம் பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், அப்புறம் காரண சரீரமாகிய ஆனந்தமய கோஷத்தை கடப்பாங்க. அப்போ நிறைய பேர் இது கடக்கிறதே இல்லை. மரணத்தில் கூட உடம்பு அபிமானத்தில் தான் நிறைய பேர் உடம்பு விடுறாங்க. அப்போ உடல் அபிமானம் எப்போ தளருதோ, உடல் அபிமானம் வந்து மரணத்தின் போது உடல் அசைவற்று போவதை பார்த்து உடலிலிருந்து வேறாக ஒரு ஜீவ தத்துவம் இருக்க வேண்டும் என்று சிலர் முடிவு செய்வதனால்தான் அந்த உடலே ஆத்மா என்ற கருத்தை விட இங்கு உயிரானது இன்னொரு ஆத்மா என்பதாக புதிய உண்மையை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இது மாதிரி புரிதலும் நிறைய பேர் இடத்துல இருக்கு. ஒரு சிலர் வந்து உடம்பு ஆத்மான்னு நம்புவாங்க, ஒரு சிலர் வந்து இல்ல உடம்புக்கு மேல ஒரு உயிர் தான் ஆத்மா, அதுதான் ஜீவாத்மா அப்படின்னு அந்த ஒரு அடிப்படை அறிவும் நிறைய பேர்கிட்ட இருக்குங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி தெரியும்னா, இது மாதிரி நூல்கள் படிக்கும் போதுதான் தெரியும். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம், அவங்க சொல்றதை எடுத்துட்டு அப்படித்தான் நம்பிட்டு இருப்போம். நமக்கு சின்ன குழந்தையில அப்படித்தான சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து வளர்ந்து வந்த பாதை என்ன அப்படின்னா, நம்முடைய அப்பா அம்மா வந்து பெரிய பாண்டித்யம் பெற்ற பண்டிதர்கள் கிடையாது, வேத விற்பனர்கள் கிடையாது. நாம வந்து பல குடும்பங்கள் பல சூழ்நிலைகள்ல எங்கெங்கயோ போய் எப்படி இப்படியோ வாழ்ந்து பொருளாதாரத்துக்காக வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு, நீ ஒரு ஆத்மா அது ஒரு ஆத்மா, நமக்கு வேற கடவுள் அங்க இருக்கார், நீ விநாயகர் வழிபடு, நீ முருகனை வழிபடு, அவங்க அப்பா அம்மா தான் சிவபெருமான் பார்வதி, அப்படி இப்படி நமக்கு என்னென்ன பொதுவான விஷயங்களை ஏத்தி வைக்கிறாங்களோ அதையெல்லாம் நாமளும் ஏத்திக்கிட்டு அதான கடவுள்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க என்ன பாண்டித்யம் அடைந்தார்கள், ஒன்றும் அடையவில்லை. அப்ப அதே மாதிரி நாமளும் பாண்டித்யம் அடையாம நம்ம குழந்தைகளுக்கு நாமளும் அதையே சொல்லி கொடுப்போம். இப்படியே நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் பரப்புவது இதுதான் மெஜாரிட்டியா வரும். ஆனா எந்த குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப தலைவியோ இது போன்ற ஒரு உயர் பரிமாண அத்தியாத்ம ஞானத்தை உள்வாங்கிட்டாங்களோ அவங்க தன்னுடைய குழந்தைக்கு தவறான பாதையை காட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி அங்க கடவுள் வந்து உருவத்துல இல்ல, அது உணர்வுல இருக்கு, நீ உணர்வை பிடிச்சிக்கோ அப்படின்னு அவங்க அந்த குழந்தைக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கும்போது அந்த வம்சம் வந்து இந்த மாதிரி நேரடி பாதையில வந்துருவாங்க. அப்போ அவங்க சரியான பாதையில பயணம் பண்ணும்போது அந்த பிறவி பயணம் அவங்க முழுமையா அடைகிறாங்க இல்லையா. அப்போ அதுக்கு இந்த அத்தியாத்ம ஞானம் கை கொடுக்குது இல்லையா, அதுக்கு தான் இந்த பாதையில பயணிக்க வேண்டும் என்று ரிஷிகளும் குருமார்களும் எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து மீண்டும் சொல்றாரு, பிரத்யக்ஷத்வே நாபி மதாகம் தீர்த்தேகா திரேகினம் கமையே திந்திரியாத்மானம் யோகத்தகா. இங்க என்ன சொல்றாருன்னா, பிரத்யட்சமாக அனுபவிக்கப்படுவதாக கருதப்படும் அந்த நான் என்ற புத்திசாலித்தனம் உடலுக்கு வேறான ஒரு ஆத்மாவை உணர்த்துகிறது. அப்ப நான் பேசுகிறேன் போன்ற பயன்பாடுகளின் அடிப்படையில் அந்த ஆத்மா இந்திரியங்களே என்று சிலர் கருதுகிறார்கள் என்று இங்க அதையும் சொல்றாரு. அதாவது ஒரு சில மனிதர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி, அதாவது உயிர் கடந்த அந்த நிலையிலிருந்து இப்போ நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் எனக்கு உண்டாகுது, ஆனா நான் வந்து அந்த பொருளுக்கு வேறானவன், அது பேனா இது பென்சில் என்று நான் பார்க்கறேன், ஆனா பேனா எனக்கு வேறாதான் இருக்கு, பென்சில் எனக்கு வேறாதான் இருக்கு. அப்போ இங்க நான் என்பது ஒரு தனித்துவமான என்னுடைய புத்திசாலித்தனம், நான் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அப்ப என்னுடைய இருப்பினால நான் இதெல்லாம் உணர்றேன்ட்டு ஓரளவுக்கு உடலுக்கு வேறான ஒரு ஆத்மாவை உணர்த்துகிறது என்று சிலர் உணர்கிறார்கள். அப்ப நான் பேசுகிறேன் போன்ற பயன்பாடுகளின் அடிப்படையில் அந்த ஆத்மா இந்திரியங்களே என்றும் சிலர் கருதி கொள்கிறார்கள் என்று அதையும் இங்க சொல்றாரு. அப்போ பலதரமான மனிதர்களுடைய அந்த மனோபாவங்களை இங்க அப்படியே ஒவ்வொரு செயலையும் சுட்டி காட்டுவதாக நம்ம பார்க்க முடியுது. அது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது புலன்கள் அடிப்படையிலையும் சிலர் வந்து நம்புவாங்க, அந்த புலன் அடிப்படையில தான் ஆத்மாவு இருக்குதுன்னு நம்புவாங்களே தவிர புலன் இல்லைன்னா அவங்களுக்கு அது இல்லாததுனால தெரியலன்னு சொல்லிடுவாங்க. புலன் அடிப்படையில பார்க்கும்போது உலகம் தெரியுது, புலன் இல்லைன்னா உலகம் மறைஞ்சிடுது அப்படிங்கும் போது அப்ப புலன் தான் அதுக்கு பிரமாணமா இருக்கு, அப்ப அதுதான் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். அது வந்து இந்த காலத்திலேயே உண்டு. இப்ப இந்த காலத்திலேயே எப்படின்னா இந்த கண்ணுல வந்து கடவுள பிரம்மம் இருக்குன்னு சொல்லி ஒரு கண் பயிற்சி கண்மணி பயிற்சின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு கிளாஸுக்கு போனேங்க, அங்க வந்து கண்மணி பயிற்சின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு, கண்ணுல இருக்கிற அந்த கருமணியே பாத்துக்கிட்டு இருக்கணும், அதுலதான் பிரம்மம் இருக்கு, அதுதான் பாக்குது எல்லாத்தையும், பார்ப்பான் தான் அதுதான் பார்ப்பான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு புரடா விட்டு அது ஒரு பயிற்சியா கொடுத்து அந்த கண்ணுல கடவுளை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து பயிற்சியா பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அது வள்ளலாரையும் கூட இழுத்துக்கும். எப்படி எப்படியோ பயிற்சி முறைகள் வந்திருக்கு இன்னைக்கு நடைமுறையில, அது இப்ப இந்த காலத்திலயே இவ்வளவு தூரம் இருக்குன்னா அந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படி ஏகப்பட்ட பயிற்சிகளும் ஏகப்பட்ட வாழ்வியல் முறைகளும் நடைமுறையில மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த வித்யாரண்யரும் சொல்றாரு. ஏன்னா வித்யாரண்யர் வந்து இங்க கர்நாடகாவில் தானே வாழ்ந்தார், விஜயநகர பேரரசு ராஜ்யம் இருந்தது இல்லையா நம்முடைய பாரத தேசத்துல, அதனுடைய ஆஸ்தான புலவரா முக்கிய அமைச்சரா பதவியில் இருந்தார் வித்யாரண்யர். அப்ப அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மகான் தான் வித்யாரண்யர். அவர் தான் இந்த நூலை பஞ்சதேசிங்கிற நூலை எழுதுறார். அப்ப சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் என்ற போது இப்பவும் நம்ம அதை தானே பார்க்கிறோம். நம்ம ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி கூட போக வேண்டாம், சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம போய்க்கலாம். இப்பவே நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதே நம்முடைய நாகரிகம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ மாற்றங்கள் இந்த மனித சமுதாயத்துல, மேம்பட்ட கல்வி வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கு வந்து காரணம் நாம தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் தான் காரணம். சரியான கல்வியை மக்களுக்கு கொடுக்காம போனதுக்கு வந்து அரசியல்வாதிகளுடைய சுயநலம் தான். ஏன்னா உங்களுக்கு பாரத தேசம் வந்து எப்ப சுதந்திரம் அடைஞ்சதோ அதுக்கப்புறம் இப்போ எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் நம்ம கல்வி முறையை மாற்றவே இல்லை பார்த்தீங்களா. அவன் கொண்டு வந்து திணிச்ச கல்வியை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் வந்த ஒரு அமைச்சர்கள் அதை மாற்றலாம் இல்லை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதை செய்யணும். அப்போ மக்களுக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சிந்திக்காம அதே கல்வி முறையில் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து பிரிச்சிங்கன்னா வெளிநாட்டினர்களை பற்றி தான் நிறைய பேசும். அப்போ அது மாதிரி இன்னுமே மாற்றாம அதெல்லாம் சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் தான் அரசியல்வாதிகள் நம்மளை முட்டாள்களை வச்சிருக்காங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒரு வகையில் அவங்க அப்படி வச்சிருந்தா தான் அவங்களும் வாழ முடியுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிக்கும்போது தான் அவர்களுடைய சுயநலம் நமக்கு தெரியுது. அவர்கள் ஏதோ பொதுநலமா மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசியலுக்கு வந்தாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி வந்தவங்களை விட தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியலுக்கு வந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் மக்களை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை பாருங்க. யார் எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருக்காங்க. அது வந்து நம்மை போன்றவர்களுக்கு வந்து மாற்றங்கள் நடக்கவே இல்லை. மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த மூடத்தனத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நாம யாரு, இறைவன் யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற விசாரணையை மேற்கொள்ள முடியாம நம்முடைய வாழ்க்கை முறை போய்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதை வந்து இங்க வித்யாரண்யர் அப்பவே சொல்றாரு. பாரத தேசத்திலையும் அந்த காலத்துக்கு ரொம்ப கல்வி அறிவு ரொம்ப குறைவு, அதாவது மக்களும் ரொம்ப வறுமை, எல்லாரும் எல்லாமே படிக்க வந்துட மாட்டாங்க. அப்போ வந்து குருகுல கல்வியில சேர்றவங்களும் ரொம்ப குறைவான மாணவர்கள் தான். ராஜ்யங்கள்லையும் அரசர்களுக்கு வந்து மக்களுக்கு அதிக இது வேலைகளை கொடுக்கணும், எல்லாரையும் கொண்டு வந்து பாடசாலையில் உட்கார வச்சிட முடியாது. அப்போ எல்லாமே கலந்து அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கு. ஆனா இந்த கல்வியை தேடி வர்றவங்க ஒரு சிலராக தான் இருப்பாங்க. அது என்றென்றைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அது அப்படிதான் இந்த வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். எல்லா காலங்கள்லையும் இதுக்குன்னு ஒரு லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க, மெஜாரிட்டியா வரமாட்டாங்க. ஏன்னா அது இயற்கை அப்படிதான் வச்சிருக்குது. அதாவது இது தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கும், தேடுறவங்களுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இங்க வந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்துல நான் மீண்டும் சொல்றேன், ஏன்னா நான் டாபிக் மாறிட்டேன்னு நீங்க நினைக்க கூடாது. பிரத்யட்சமாக அனுபவிப்பதாக கருதப்படும் நான் என்ற அறிவு உடலுக்கு வேறான ஒரு ஆத்மாவை உணர்த்துகிறது. நான் பேசுகிறேன் போன்ற பயன்பாடுகளின் அடிப்படையில் அந்த ஆத்மா இந்திரியங்களே என்று சிலர் கருதுகிறார்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றாரு, இந்த 63வது ஸ்லோகத்துல. அப்ப புலன்கள் அடிப்படையில தன்னை ஆத்மாவா பாவிக்கிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றது இந்த ஸ்லோகத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது 64வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, வாக்காத்தி நாம் இந்திரியானாம் கலகா சுத்தி சுத்தகா தேன சைத்தன்யமே தேஷாம் ஆத்மத்வம் தத ஏவ பி. இங்க என்ன சொல்றாருன்னா, வாக்கு முதலிய இந்திரியங்களுக்கு இடையே ஏற்பட்ட விவாதம் உபநிஷத்துக்களில் கேட்கப்படுகிறது. அதனால் அவற்றில் சைத்தன்யம் உள்ளது என்றும் அதனால் அவையே ஆத்மா என்றும் சிலர் கருதுகின்றார்கள் என்று இப்போ மீண்டும் அந்த உபநிஷத்தினுடைய மேற்கோள் காட்டி வித்யாரண்யர் விளக்கிறார். இது நான் ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வாக்கு முதலிய இந்திரியங்களுக்கு ஏற்பட்ட விவாதம் அப்படிங்கிறது உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு. நான் சொன்ன அந்த கதை எப்படி சொன்னேன்னா, இப்போ இந்த புலன்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, நீ பெருசா நான் பெருசா, கண்ணு பெருசா காது பெருசா அப்படின்ட்டு அதுகளுக்குள்ள சண்டை போடும்போது அந்த கண்ணு வந்து நான் தான் பெருசு, நான் இல்லைன்னா அவன் நடக்கவே மாட்டான் பார்க்கவே மாட்டான் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது வந்து காது என்ன சொல்லுது, கிடையாது நான் இருக்கிறதுனாலதான் என்னென்ன விஷயங்கள் எப்படின்னு அவன் கேட்டு வாழ்றான், காது இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. அப்ப உலகத்துல இருக்கிற விஷயங்களை என் மூலமா தான் அவன் கேட்கறான், நான் சொல்றதை வச்சுதான் அவன் வாழ்க்கையே இருக்கு, அதனால நான் தான் பெரிய ஆளுன்னு காது சொல்லுது. வாய் என்ன சொல்லுது, இல்ல இல்ல நான் பேசுறதுனாலதான் எல்லாம் நடக்குதுன்னு அது ஒரு பக்கம் இப்படி சொல்லுது. இப்படியே எல்லாம் ஒவ்வொரு இந்திரியங்களும் சண்டை போடும்போது அப்புறம் இந்த பிராணன் என்ன சொல்லுது, நான் தான் மெயின் ஆளு, நான் இல்லைன்னா நீங்க யாருமே வேலை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுது. சரி பரிசோதனை பண்ணி பார்த்துடலான்னு தான் அந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றா வெளியேறும் போது, இப்ப கண்ணு வெளியேறி அவனுக்கு பார்வை இல்லாம மங்கி போகுது, அவன் உடனே தட்டு தடுமாறி எழுந்து நடக்கிறான், அதை இதை பிடிச்சி எப்படியோ அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் சாகவும் இல்லை, அவன் வாழ்க்கையை முடிச்சிக்கவும் இல்லை. அப்போ கண் இல்லாமே அவனால் வாழ முடியுதுங்கிறத கண் பார்க்குது. அப்போ நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. அதே மாதிரி காது இல்லாமையும் வாழ்கிறான், காதில் கேட்க முடியலங்கிறதுக்காக அவன் ஒன்றும் இதாக போயிட்டுறதில்ல, கண்ணில் பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிறான், நடைமுறையில் வாழ்கிறான். ஏன்னா அவன் கண் இருக்கிறது, காது மட்டும்தான் இல்லை. அப்போ அவனும் வாழ்கிறான். அப்படியே ஒவ்வொரு புலன்கள், வாய் பேச முடியாத ஊமையும் வாழ்கிறான். இப்படியே புலன்கள் அடிப்படையில் இந்த ஐந்து புலன்களுக்குமே தொடர்பு கட்டானாலும் அவன் வாழ முடியுது. ஆனால் பிராணன் என்ன சொல்லுது, சரி பாரு இப்போ நான் வெளியே போகிறேன் நீ என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு பிராணன் வெளியேற தொடங்கின உடனே இந்த புலன்கள் எல்லாம் அப்படியே மங்குது. கண் பார்வை குறையுது, காது கேட்கறது அப்படியே மங்குது. அப்போ உடனே எல்லாம் பதறுது, போகாத போகாத நீ வெளியே போயிட்டுன்னா எனக்கு பார்வை மங்கிடுது, காது கேட்க மாட்டேங்குது, அப்போ நீ தான் எங்களுக்கு மெயின் அப்படின்னு சொல்லி பிராணனை இழுத்து தக்க வச்சுக்குதுங்க. அப்போ நம்ம இந்த உடம்புல பிராணன் இருந்தால்தான் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமே வேலை செய்யும், இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது இல்லையா. அப்போ பிராணன் தான் இங்கே உயிர் சக்தி, பிரதான சக்தியாக பார்க்குது. அதை இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அதை எடுத்து சொல்லி, வாக்கு முதலிய இந்திரியங்களுக்கிடையே ஏற்பட்ட விவாதம் உபனிஷத்துக்களில் கேட்கப்படுகிறது, அதனால் அவற்றில் சைத்தன்யம் உள்ளது என்றும் அதனால் அவையே ஆத்மா என்றும் சிலர் கருதுகின்றனர் என்று மீண்டும் அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அப்போ இங்கே பிராண சம்வாதத்தை நினைவுபடுத்துகிறது இந்த ஸ்லோகம் என்று பார்க்கிறோம். அந்த கதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ ஸ்ருதிஷு ஸ்ருதஹா, அப்போ இந்த இந்திரியங்களுக்கு சுய அறிவு இருக்கிறது, தேன சைத்தன்யம் ஏதேஷாம், அதனால் இவற்றில் சைத்தன்யம் இருக்கிறது. இது பூர்வ பட்சியின் முடிவு. அவன் சொல்கிறான், வாக்கு பேசுகிறது, கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, அவைகள் ஒன்றுக்கொன்று விவாதிக்கின்றன. அப்படியானால் அவற்றுக்கு அறிவு இருக்க வேண்டும். அப்போ ஆத்ம தத்துவம் தத ஏவகி, அதனிடத்துல அறிவு இருப்பதனாலே அங்க அந்த இந்திரியங்கள் தான் இங்கு ஆத்மா என்பதாக அவன் நம்புகிறான் என்று அப்பயும் அந்த அடிப்படையில் தான் அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு. ஏன்னா இப்படிதான் நிறைய பேர் வந்து அந்தந்த நிலைய உண்மை என்று கருதுகிறார்கள். ஏன்னா இப்போ உபநிஷத்துகள்ல கதைகள்லயே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அத்தியாரோபமாக, அதாவது கற்பனையாக போதனைகள் கூறப்படுகின்றன. ஆனால் அவற்றை நேரடி பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனால் நம்ம அந்த கற்பனை கதைகளையே உண்மையாக எடுத்துக்கொள்வதனால சில பிரச்சனைகளும் வந்துடுது இல்லையா. அதுதான் மனிதர்களுடைய அந்த புரிதலற்ற மனோபாவம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப உபநிஷத்துல வந்து அப்படி என்னங்க கற்பனை கதை அப்படின்னா, இப்ப சூரியன் பேசினான், பிராணன் கூறினான், வாக்கு வாதிட்டது அப்படின்னு பல இடங்கள்ல வார்த்தைகள் வரும். அப்ப அந்த வார்த்தைகளை நீங்க நேரடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவணும், ஓ சூரியனே வாய் விட்டு பேசுவார் போல் இருக்கு, சூரியனுக்கு நம்மள மாதிரி ஒரு வாய் இருக்கு போல் இருக்கு, அப்போ சூரியனும் பேசுவார் போல் இருக்கு, அப்புறம் பிராணன் வந்து பேசுச்சுன்னு சொல்றாங்க, அப்போ பிராணனுக்கும் பேசும் சக்தி இருக்கும் போல் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா. இப்போ சின்ன குழந்தைங்களாம் அப்படிதான் கதை சொல்லும் போது அந்த மரம் பேசிச்சு அப்படின்னு உடனே, ஓ அந்த மரத்துக்கு வந்து வாய் இருக்குது அது பேசிக்கிட்டு இருக்கு, அப்புறம் அந்த எறும்பு யானையும் பேசிக்குது, அந்த எலியும் பூனையும் பேசிக்குதுன்னு கதை நம்ம படிக்குவோம் சின்ன குழந்தைங்கள, அந்த டாம் அண்ட் ஜெரி அது இதுன்னு காட்டும் போது நம்ம என்ன பண்ணிக்குவோம், உண்மையிலேயே அதுங்கெல்லாம் நம்மள மாதிரியே பேசிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் குழந்தைங்க நினைச்சுக்கும். ஆனா ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் புரியுது, அதுங்க வாழ்க்கையே வேற, நம்ம வாழ்க்கையே வேற. நாம வந்து மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு போய் அதுகிட்ட நுழைச்சி நம்மள மாதிரியே அதுங்க வாழுதுங்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி வச்சிருக்கோம். அது மாதிரிதான் கடவுளையும் உருவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாம் கற்பனை தானே. இப்ப டாம் அண்ட் ஜெரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலியும் பூனையும் மனுஷன் மாதிரியே எல்லா வேலையும் பண்ணும், மனித அறிவுக்குட்பட்ட மாதிரியே இந்த பூனை நடந்துக்கும், எலியும் அதே மாதிரி அந்த பூனையை ஏமாத்தி வாழும். அது வந்து கார்ட்டூன்ல பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், ஓ மனுஷன் மாதிரியே இந்த எலி சிந்திக்கும் போல் இருக்கு, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை அதை நம்பும். பூனையும் அதே மாதிரி அந்த எலியை எப்படியெல்லாம் மடக்கும், எப்படியெல்லாம் ஏமாத்துமோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த குழந்தைங்க. அப்போ இந்த குழந்தையினுடைய மனோபாவம் என்னன்னா, எலியும் பூனையும் மனித அளவுக்கு அறிவாளிகளா இருக்குதுங்க, அதுவும் நம்மள மாதிரியே பேசுங்க அப்படின்னு அவன் முடிவு பண்ணும். அது மாதிரி மனிதர்களும் அந்த மாதிரி சில விஷயங்களை நம்பிடுறாங்க, புராண கதைகள்ல சிக்கிக்கிறாங்க. அப்படி நம்ம சிக்கிக்கிட்டவங்க தானே இப்போ நம்ம சிவபெருமான் முருகன் விநாயகர் கதையெல்லாம். இப்போ நம்ம வந்து புராண கதைகளில் போய் மாட்டும்போது தானே சிவபெருமான் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பொண்டாட்டி பார்வதி, அப்புறம் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் தான் விநாயகர், அப்புறம் முருகன், இப்படியெல்லாம் நம்ம கதைகளை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனால் அந்த கதையினுடைய தாத்பரியமே வேற இல்லையா. ஏன்னா அறிவு மனசு அதனுடைய வெளிப்பாடு வந்து இங்கே எப்படி ஒளி ஒளி தத்துவமாக இருக்கு, விநாயகராக வருது, முருகனாக வருது அப்படிங்கிறத ரொம்ப டெப்த்தில் போகிறவங்களுக்கு தான் புரியும். மேலோட்டமாக பார்க்கும்போது நம்மள மாதிரியே சிவபெருமான குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு இமயமலையில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் நமக்கு சின்ன குழந்தையிலேருந்து ஏற்றி வச்சிடுறாங்க, நம்ம அதை நம்புகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில்னா, நமக்கு தான் மக்கள் வந்து அவங்கவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அதை மற்றவர்கள் திணிக்கிறாங்க, அதையும் நாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறோம். ஆனால் அது யாரும் விசாரிக்கிறது இல்லை. யார் ஒருத்தர் விசாரிக்கிறானோ அவன் தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கே வரான். நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பாருங்களேன், அவங்க அப்பா வந்து இயேசு தான்டா கடவுள், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டாருன்னா அவன் சாவர வரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு செத்து போயிடுவான். அவன் ஒவ்வொரு சண்டேவும் தவறாமல் சர்ச்சுக்கு போவான், இயேசு தான் கடவுள்னு நம்புவான், அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிடும். இன்னொரு அப்பா வந்து அல்லாதாண்டா கடவுள்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் வாரம் தவறாமல் வாரத்தில் வெள்ளி மற்ற நாட்கள் அஞ்சு வேளை தொழுக, அவன் மசூதிக்கு போவான், தர்காவுக்கு போவான், அப்படியே வாழ்ந்தவன் வாழ்க்கையை முடிச்சுக்குவான். நம்ம இந்து தர்மத்திலையும் வெள்ளிக்கிழமையான அம்பாளுக்கு போ, திங்கக்கிழமையான சிவபெருமானு கோயில் போ அப்படின்னு ஒவ்வொரு கோயிலை காட்டி இதான் கடவுள்னு சொல்லி வச்சதுனால நாமளும் அப்படியே வாழ்ந்து அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். ஆனால் இப்படி இந்து, இஸ்லாம், அப்புறம் கிறிஸ்துவம் அப்படிங்கிற மூன்று மதங்களுக்குள்ளேயும் இப்படி மனிதர்கள் வாழ்றதுல எந்த ஒரு தனி மனிதன், அது எப்படி இயேசு தான் கடவுள் ஆவாரு, அவரும் நம்மள மாதிரி மனிதனா தானே வந்தாரு, அவரும் சிலுவையில் அறிவிப்பட்டார்ல, அப்போ அவருக்கு ரத்தம் வந்துச்சல்ல, அப்போ கடவுளுக்கு ரத்தம் வருமா அப்படின்னு ஒருத்த விழிச்சுக்கிறான் பாருங்க, அவன் தான் நான் யாருங்கிற கேள்விக்கு உட்படுவான். அவன் வந்து அந்த கிறிஸ்துவ மதத்திலேருந்து வெளியே வருவான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போயிடும், இது மதம் கடந்த விஷயம்ப்பா, இது வந்து எங்கேயோ போய் மாட்ட வைக்குது நம்மள அப்படின்னு அவனுக்கு ஒரு தெளிவு வந்துடும். அவன் வந்து கண்டிப்பாக மத போதனைகள்லையோ மத குருமார்களையோ அந்த மதம் சம்பந்தமான விஷயங்களையோ ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மாதிரி இஸ்லாத்துலேயும் ஒருத்தன் வந்து கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியாதவராக இருக்காரு, ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், ஆப்ரஹாம் இப்படி பண்ணாரு, முகமது நபி அப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி அப்படி கடவுள் இப்படி விரோதமாக நடந்துக்குவாரா, அந்த ஒரு உயிரை கொலை பண்ணுறதுக்கு வந்து ஏதோ சொல்லிட்டு கொலை பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து ஒரு மனைவியை கட்டிக்குவான், தலாக் பண்ணிட்டு இன்னொரு மனைவி கட்டிக்குவான், அப்போ இதெல்லாம் வந்து கடவுள் அனுமதிக்கிறாரா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் இல்லையா. அவன் யோசிப்பான், இப்படி நிச்சயமா இருக்க முடியாது, அப்படி இருந்தால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும், அப்படி ஒரு கருத்தை கடவுள் முன்வைப்பாரா, அது அவருக்கு வாழ்ந்தாதான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு நினச்சி பார்ப்பான். நீங்கள் லாஜிக்கா மைண்டை வந்து நீங்கள் ஒரு ஆண் தன்மையில் சிந்தனை பண்ணாமல் ஒரு பெண் தன்மையில் சிந்தனை பண்ணுங்க. முஸ்லீம் பெண்மணியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் வந்து உங்களோட ஒரு மாதமோ ஒரு வருஷமோ வாழ்கிறான், வேற ஒரு பெண்ணை பார்க்குறான், அவளை பிடிச்சி போச்சு, நீ உன்னை தலாக் பண்ணிடுற, இனிமேல் வேண்டியதில்லை எனக்குன்னு அவளை கழட்டி விட்டுட்டு அவளோட வாழ போயிடுறான். அப்போ இந்த பெண்மணி எவ்வளவோ கற்பனைகள் கனவுகளோட தானே அவனோட வாழ்றான். அந்த திருமணமான உறவுங்கிறது தனக்கு இந்த கணவன் ஏதோ செய்வான், நமக்கு எதிர்காலத்தில் அவனோட நம்ம இப்படிலாம் வாழ போகிறோம் அப்படின்னு பல கற்பனைகளோடு அவள் அந்த கணவன் கையை பிடிக்கிறான். ஆனால் அவன் உடனே கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான், அவளுடைய மனோபாவத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, இப்படி கடவுள் அனுமதிக்கிறாரா, நம்முடைய குர்ஆனில் இது இருக்கா, அப்போ என்ன கடவுள் சுயநலமானவர் அல்லவா, என்னுடைய உணர்வை மதிக்காதவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும் பாருங்க. அவங்க தான் உண்மையாக கடவுளை தேடுவாங்க, அதாவது பாதிக்கப்படுறவங்க தான் உண்மை கடவுளை தேடுவாங்களே தவிர பாதிப்பு வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் அது பாதிப்பாக பார்ப்போம், இன்னொருத்தருக்கு வர்றதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அவங்க மதம் சொன்னதை அவன் பிடிச்சிக்கிட்டான், நீ எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம், நமக்கு தேவை மக்கள் விருத்தி ஆகணும், நம்ம மதத்தை அதிகப்படுத்தணும், நீ ஒரு பொண்டாட்டிக்கு நாலு குழந்தை பெப்பியா அது பத்தாதுப்பா, நாலு பொண்டாட்டி கட்டி படிக்கோ, நன்னாங்க 16 குழந்தை பெற்றுக்கலாம்ல, அப்போ 16 முஸ்லீம் வந்துடுவான், அப்போ நீ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் 4 பொண்டாட்டி கட்டிக்கோங்க, 16 பெற்று போடுங்க, அப்போ வந்து முஸ்லீம் மதம் எங்களுக்கு மெஜாரிட்டியாக வந்துடும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமே தவிர மற்றவருடைய உணர்வை மதிக்கல பாருங்க. ஆனால் அப்போ கடவுளுங்கிறது அவங்க எப்படி பார்க்குறாங்க, இப்படிதான் சுயநலத்துக்காக வாழ்றத கடவுள் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்குறாங்க. அது கடவுள் அப்படி அனுமதிப்பது கிடையாது, அவங்க மத நூல்கள் அப்படி சொல்றது இல்லை, அது யாரோ ஒருத்தர் சொல்லதை அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணுவான், சுய சிந்தனை பண்ணுவான். நம்ம இந்து தர்மத்திலையும் அப்படி யாரெல்லாம் சுய சிந்தனை பண்ணுறானோ அவன் மதம் கடந்து வரான்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்முடைய இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்தவங்க மதம் கடந்து தான் நிற்பாங்க, ஏன்னா இங்கே இந்து முஸ்லீம் அந்த கிறிஸ்துவங்கிறதே கிடையாது, இங்கே இங்கே இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே, அதுதான் இங்கே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மிக உயர்ந்த விஷயம். நீங்கள் இதை தவிர வேற எங்கே போனாலும் ஏதேனும் ஒரு விஷயத்தை மாட்டிக்குவீங்க, நீங்கள் இதை தவிர வேற எந்த குருமார்கிட்டையும் போங்களேன், அவங்க ஏதோ ஒரு கடவுளை அல்லது ஏதோ ஒரு குருவை முன்னிறுத்திக்குவாங்க, அந்த குரு வழியில் நீங்கள் வரணுன்றவாங்க, அங்கே லாக் ஆகிடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி இங்கே வேதாந்தம் சொல்லாது, வேதாந்தம் வந்து நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லுது. இதை தவிர ஒரு உயர்ந்த நூல் இந்த உலகத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் கூட அந்த நூலை எடுத்து படிக்கிறேன், அந்த வழியில் வந்துடுறேன். ஏன்னா நீ எதை தேடுகிறாயோ அந்த தேடும் பொருள் நீ தான், நீ வந்து எங்கேயும் போய் லாக் ஆகக்கூடாது, இந்த கடவுள்கிட்டையும் போய் லாக் ஆகாத, அந்த குருக்கிட்டையும் போய் லாக் ஆகாத, இங்க யாருமே உனக்கு வேறாக இல்லை, நீ இருப்பதினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்மளையே நமக்கு காட்டி கொடுக்குற ஒரு மிக உயர்ந்த தத்துவம் தான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொன்ன தத்துவம். ஆனா இதை வந்து டைரக்டா சொன்னா அது என்ன ஆயிடும், சுயநலவாதிகள் வாழ முடியாது. ஏன்னா அவனுக்கு தன்னம்பிக்கை கூடிடும், அவன் புத்திசாலியா மாறிடுவான், அப்ப தப்பு பண்றதை அனுமதிக்க மாட்டான், அப்ப தர்மம் மேலோங்கும் போது அதர்மத்தை தாக்கு பிடிக்க முடியாம அதர்மம் அழிஞ்சு போயிடும். அப்ப அதர்மம் அழிவதை அறக்கர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே அறக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விடவே மாட்டாங்க. எப்பெல்லாம் தர்மம் அங்க மேல வருதோ அப்ப அதர்மமான காரியங்களை செஞ்சு திருப்பி மக்களை கீழே இறக்குவாங்க. அந்த சக்கரம் வந்து இயற்கையே அப்படிதான் இருக்கிறதுனால அது அனுமதிக்குது. ஏன் அனுமதிக்குதுன்னா இந்த சக்கரத்துக்குள்ள மீண்டு வர்றவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு கடவுளுடைய அந்த சிருஷ்டினுடைய நியதி அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்படித்தான் அவர் வச்சிருக்காரு. ஏன்னா உண்மையா தன்னை தேடுறவன் என்ன அனுபவிக்கட்டும், அவன் ஏதோ தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ விரும்புறான்னா வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டார். அப்படித்தான் இங்க உண்மை நடக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி புரிஞ்சுக்கும் போது இவரும் அழகா சுட்டி காட்டுறாரு. வித்யானந்தர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள்ஸ் இவமும் இப்படி இருக்கிறான், இவன் இந்த லைன்ல போறான், அவன் அந்த லைன்ல போறான், இவன் புலன்களை கடவுள்ங்கிறான், அவன் வந்து உடம்பிய கடவுள்ங்கிறான், ஆத்மா ஆத்மா நம்பிக்கிறான் அப்படின்னு எல்லாரையும் காட்டி கொடுத்துக்கிட்டே வராருதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்ப எல்லா காலத்திலையும் எல்லா தரப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இதெல்லாம் நமக்கு ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்லையே இந்த விஷயம் இருக்குன்னா இதான நமக்கு எவிடன்ஸ். அப்போ நம்ம இப்ப வந்து பார்க்கணுங்கிறது இல்லையா, அப்பயே இருந்திருக்கிறானுங்க, அப்ப இதென்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கடந்து போகிறதுக்கு இதெல்லாம் கை கொடுக்குது இல்லையா. அப்ப நம்ம வந்து என்னங்க மக்கள் இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க, இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிட்டாங்க, இப்ப கலியுகத்துல நம்ம இருக்கிறோம் போல் இருக்கு நம்ம சொல்றோம். ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலியுகத்துல தான் இருந்திருக்கிறோம். அப்ப அதனால இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், நாம புரிஞ்சுக்கிட்டா நாம வாழ்க்கையை மாத்தி வாழலாம் இல்லையா. அதைதான் மகான்கள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அது 65வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அரண்ய கர்ப்பாகா பிராணாத்ம வாதி நஸ்து வேவ மூஷிரே சக்ஷுராத்திய சக்ஷு லோபே அபி பிராண சத்வே து ஜீவதி. இங்க என்ன சொல்றாருன்னா, பிராணனே ஆத்மா என்று வாதிடும் ஹிரண்ய கர்ப்ப உபாசகர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், கண் முதலிய இந்திரியங்கள் செயலிழந்தாலும் பிராணன் இருக்கும் வரை ஜீவன் உயிருடன் இருக்கிறான் என்று ஹிரண்ய கர்ப்ப உபாசகர்கள் கூறுகிறார்கள் என்று இங்க சொல்றார். அப்ப பிராணனே ஆத்மா என்று இவர்கள் வாதிடுகிறார்கள் அப்படின்னு அந்த ஒவ்வொரு கோஷங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் பீப்புள்ஸ் இங்க ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறாரு. அதை நாமளும் பார்க்குறோம். ஒரு கேட்டகரி என்ன பண்ணோம்னா பிராணன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அது வந்து ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஹிரண்ய கர்ப்ப உபாசகர்கள் வழியில வந்துருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் வந்து எங்கேயும் கிடையாது, உன்னுடைய மூச்சு தான் கடவுள், அதனால அந்த சுவாசத்தை நீ கடவுளா பார்த்துக்கலாம், நீ சுவாசிக்க முடியாதுன்னா இறந்து போயிடுவல்ல, அப்போ உனக்கு கடவுள் தான் உயிரா இருக்கார், அதுதான் உன்னுடைய சுவாசமா இருக்கு, நீ மூச்சை வந்து இப்படி எல்லாம் பயிற்சி பண்ணு, உனக்கு நல்ல ஆரோக்கியம் திரும்பும், நீ ஆனந்தமா வாழலாம், அதுக்கு நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுவாசத்தை வச்சே புது புது டெக்னிக்கை வச்சு அது ஒரு கூட்டம் இருக்குது. அது இப்பவும் இருக்கு, ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. அதுல வந்து கதி ஓட்டுறேன், ஸ்ருதி ஓட்டுறேன், அப்புறம் லம்பிகா அம்பிகா அப்படின்னு ஏதோ பேர் வச்சுக்கோ. அது என்ன பண்ணும்னா, நீ வா நான் ஒரு பயிற்சி உனக்கு கொடுக்குறேன், பிராணனை நீ சாதாரணமா மூச்சு இழுக்காத, அது நாடி சுத்தி, அது ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஆனா நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் மூச்சு பயிற்சி கத்து கொடுக்குறேன், இதை நீ வந்து கரெக்டா பண்ணினா உனக்கு உள்ள அந்த இது ஓப்பன் ஆகும், பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகும், அப்ப அங்கிருந்து ஒரு நீர் சுரக்கும், அது அப்படியே உன்னுடைய நாக்குல பட்ட உடனே உன்னுடைய உடம்பு வந்து அப்படியே கற்பத்தேகமா மாறும், அப்ப வந்து நீ உடம்பு விடும்போது அந்த உடம்பு அழுகாது, மற்ற உடம்பெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும், ஆனா உன்னுடைய உடம்பு வந்து அழுகவே அழுகாது, ஏன்னா அந்த நீர் வந்து உனக்கு உடம்புல பல கலந்து ரத்தத்துல பட்ட உடனே அது உடம்பு அழுகாத்தன்மையை அடைஞ்சிடும், ஆகவே நீ அழியா தேகமா இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு மூச்சு பயிற்சி கத்து கொடுத்து அதுக்கு இவ்வளவு பீஸ் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இதுதான் ஒவ்வொரு ட்ரெண்டுங்க வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெண்ட் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு முயற்சி இப்படியே ஓட வேண்டியதுதான். ஆனா இங்க நம்ம ஞான பாதையில அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்ல, நம்ம ஓப்பனா சொல்லிடுறோம்ல, நீ எதை தேடுறியோ அதை தேடுறவனே நீ தான் அப்படின்னு சொன்னவொடனே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அட போய் அடி எதுவும் உடறிட்டு இருக்கட்டு நம்ம விட்டு ஓடிடுறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அந்த உண்மையை எப்பயுமே மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது எப்பயுமே வந்து அந்த போலி தோற்றத்துக்கு தான் மக்கள் இடத்துல மதிப்பு ஜாஸ்தி, உண்மை தோற்றத்துக்கு மதிப்பு கம்மி. அது மனிதர்களுடைய மனோபாவமே அப்படிதான், மனசே அப்படிதான். அது காரணம் என்ன, அதான் மாயையினுடைய விளையாட்டு. அதாவது இங்க வேதாந்த சாஸ்திரம் அது ரொம்பவே வெளிப்படையா சொல்லும், மாயையில வந்து ரெண்டு சக்தி இருக்கு, ஆவரணம் விக்ஷேபம். அந்த ஆவரணம் விக்ஷேபம் ரெண்டு சக்தி என்ன பண்ணும்னா, உண்மையை மறைத்து பொய்யை காட்டி கொடுக்கும். ஆனா பொய் தான் உண்மையா இருக்கிற மாதிரி நம்புவான், உண்மையை நம்ப மாட்டான். அப்ப பாருங்களேன், பிரம்மத்தை மறைத்து உலகத்தை காட்டுது. இப்ப நமக்கு உலகம் தான் உண்மையா இருக்கு, பிரம்மம் எங்க இருக்குன்னு கேட்போம். ஆனா உண்மையிலேயே பிரம்மம் தான் இருக்கு, உலகமே இல்லை. ஆனா நம்மளால ஏத்துக்க முடியல பாத்தீங்களா. அப்ப என்ன, பிரம்மத்தின் மூலம்தான் உலகம் உண்டாகி இருக்க முடியும், ஆனா நம்ம உலகம் தான் இருக்குது, பிரம்மம் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப இப்படிதான் இந்த மாயையினுடைய மகத்தான விளையாட்டுக்குள்ள மனிதர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உண்மையை விட பொய் தான் விருப்பம் அதிகமாக இருக்கும். இயற்கையும் அப்படித்தான் இருக்குது, ஏன்னா இயற்கையே மாயாதானே, இந்த நேச்சரே மாயா தான். அதனால நீங்க எப்பயுமே ரியாலிட்டியை விட அந்த போலிகத்தனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதுதான் மனிதர்களுடைய மனோபாவம். ஏன்னா அந்த மனசே மாயை. அதனால இந்த இடத்துல அதிகம் புரிய வைக்கிறார். அப்ப பிராணனே ஆத்மா என்று வாதிடுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த காலத்துல ஹிரண்ய கர்ப்ப உபாசகர்களா இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல வேற வேற பேர் எல்லாம் வந்துருச்சு. அவர் ஹிரண்ய கர்ப்பான்னா மக்களுக்கு புரியாதுன்ட்டு இப்ப அதுக்கு வேற ஒரு குருமார், வேற ஒரு பேரு, அதுக்கு லம்பிகா அம்பிகான்னு வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பயிற்சி வரும், அதுக்கு குரு இப்படி வராரு, நீங்க உள்ளேயே கதி ஓட்டலாம், மூச்சு பயிற்சி வந்து உள்ளேயே ஓட்டிக்கலாம் நீங்க அப்படின்லாம் ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு நிறைய பேர் போய் கத்துக்குவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பழைய பெயர்கள் இப்படி இருந்திருக்கு அந்த காலத்துல. அது காலத்துக்கு அந்த மாதிரி மாத்தி கூட வச்சுக்கிறாங்க, ஏன்னா அந்த காலத்து பேர் இந்த காலத்துல எடுபடாது இல்ல, கொஞ்சம் மாத்தி மாடர்னா கொடுத்தா மக்கள் அதை அட்ராக்ட் ஆகுவாங்க. அப்படிதான் இங்கெல்லாம் மாத்திக்கிட்டு காலம் போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் உடைச்செறிஞ்சிரும். ஏன்னா வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் ஏமாத்தவே முடியாது. அதாவது இந்த வேதத்தை படிச்சுட்டு இந்த பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சத்துல நீங்க உத்தர மீமாம்சத்தை படிச்சிட்டீங்கன்னா உங்களை ஒருத்தனும் வந்து ஏமாத்தவே முடியாது, எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஆன்மீகவாதியும் உங்ககிட்ட வந்து நெருங்கவே முடியாது. ஆன்மீகவாதியே நெருங்க முடியாதுன்னா போலி ஆன்மீகவாதிகள் தான் இருக்கிறாங்க, உண்மையா ஆன்மீகவாதிகள் இங்க இல்லையில்ல. அதனால பெரும்பாலும் ஆன்மீகவாதிகள் வந்து நெருங்க முடியாது. அதனால அது நம்ம ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல வந்து அக்கிரமங்கள் தான் அதிகமாயிடுச்சே தவிர யாரும் கடவுளை காட்டி தரது இல்லை இல்லையா. அதனால நீங்க எந்த ஆன்மீகத்துல எந்த இயக்கத்துல எந்த ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்தாலும் ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை நீங்க இழக்க வேண்டியதா வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பாதை மாதிரி போக வேண்டியதா வரும். பணம் செலவாகல பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க ஆத்மாவை அறிய முடியாது, வேற ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு காலத்தை விரயம் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா நீங்க உங்களை உணர்வீங்களான்னா நோ சான்ஸ். எந்த பாதையும் வேதத்துக்கு முரணாக அதிகமா இருக்கே தவிர வேதம் இந்த மாதிரி வெளிப்படையா சொல்லக்கூடிய யாரும் இல்லை. அப்ப இதெல்லாம் அந்த காலத்திலேயே மகான்கள் இப்படி டைரக்டா இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்த வேலையை முடிச்சுக்கலாம், பிறவியை கடந்துடலாங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. அப்ப ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த பிராணன் நம்புறது, இந்த கண்ணை நம்புறது, இப்படி நிறைய கூட்டங்கள் இருக்கு. அப்படியே அந்த கூட்டங்கள் வரிசையில ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வராரு. இப்ப அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அது ஸ்லோகம் வந்து 66. பிராணோ ஜாக்கர்த்தி சுப்தேசு பிராணஸ்ரைஸ்தியாத்திகம் சுதம் கோசகா பிராணமயா சம்யக் விஸ்தரேன பிரபஞ்சிதகா. இங்க என்ன சொல்றாருன்னா, மற்ற புலன்கள் எல்லாம் உறங்கும் போது பிராணன் மட்டும் விழித்திருக்கிறான் என்று உபனிஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பிராணனின் மேன்மையும் உபனிஷத்திலே போற்றப்பட்டுள்ளது. அப்ப பிராணமய கோசமும் விரிவாகவே விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே பிராணனே ஆத்மா என்று சிலர் கருதுகின்றார்கள் என்று இந்த இடத்துல மீண்டும் அந்த பிராணமய கோசத்தை மக்கள் மயங்குகிறார்கள் என்று சொல்ல வரார். அதாவது இங்க வித்யாரண்யர் வந்து இந்த பஞ்சதேசி நூல்ல அத்வைத வேதாந்த பாடத்தின் அடிப்படையில கோஷங்களை பத்தி சொல்லும் போது மக்கள் வந்து எங்கெங்க சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே விளக்கிட்டே வர்றார். இங்க வந்து பிராணமய கோஷத்துல மக்கள் மாட்டிட்டு இருக்காங்கிறத சொல்றார். ஏன்னா இப்ப நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல வந்து கண்ணு செயல்படாது, காது கேட்காது, மனசு செயல்படாது, ஆனா மூச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நமக்கு வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவானா, கண்ணும் கடவுள் கிடையாது, காதும் கடவுள் கிடையாது, மூக்கும் கடவுள் கிடையாது, ஆனா மூச்சு தான் கடவுள் அப்படின்ட்டுருவான். அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுவானா, நீ பாரு தூங்கும் போது கண் இல்லாம கூட நீ தூங்குற, ஆனா அதே மாதிரி காது கேக்குதா, பக்கத்துல நாலு பேர் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, அது கூட தெரியாம அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்க. அப்புறம் மைண்ட் வேலை செய்தா, மைண்டு வேலை செய்யல, அப்ப இதெல்லாம் கடவுளா, கிடையாது. ஆனா சுவாசம் இருந்துகிட்டே இருக்குல்ல, நீ உன்னுடைய உடம்பு அழியாம அதான வச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அதுதான் கடவுள். அது உன் உடம்பு விட்டு போயிட்டா நீ இறந்து போயிடுதில்ல, பாடி டெட் பாடி ஆயிடுதில்ல, அப்ப அதுதான் கடவுள் அப்படின்ட்டு பிராணனை வந்து ஆத்மாவா மாத்தி அதை வந்து கடவுள் என்ற ஒரு நிலைக்கு நிரூபணம் செய்கிறார்கள் நிறைய பேருன்னு பார்க்குறோம். இதை வந்து உபனிஷத்து வந்து இந்த பிராணன் எந்த அடிப்படையில் ஆத்மா அப்படிங்கிறத புரிய வச்சு அந்த ஆத்மா வந்து எதன் அதிஷ்டானத்தில் இயங்குதுங்கிறத கௌசிதகி உபனிஷத்து வந்து விளக்கம் கொடுக்குது. அதை தவிர பிரஸ்ன உபனிஷத்து ஒன்று இருக்கு, அதுலேயும் இதை பிராணனை பற்றியான சில முக்கியத்துவத்தை நம்ம படிக்கலாம். அதில் தான் வந்து இந்த பிராணனுடைய வகைகளும் பேசப்படும். பிரஸ்ன உபனிஷத்தில் கேள்வி கேட்குற மாதிரி வரும். அதில் வந்து நம்ம இடத்துல 10 பிராணன்கள் இருக்கிறத தச வாயுக்களை பற்றி பேசுவாங்க. அது இந்த உபநிஷத்துலேருந்து தான் எடுத்துக்குவாங்க, எல்லாருமே உபநிஷத்துலேருந்து தான் எடுப்பாங்க. ஏன்னா இதுதான் ஆதி நூல், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல், அதை வச்சு தான் எல்லாமே கொண்டு வருவாங்க. யோக சூத்திரமும் அப்படி தான் வரும், பதஞ்சலியும் யோக சூத்திரமும் அப்படி தான் கொண்டு வருவாங்க, எல்லாமே அப்படி தான். அப்போ பிராணனின் முக்கியத்துவம் இவ்வாறு பல வழிகளில் பல உபநிஷதங்களில் குறிப்பிட்டு காட்டப்பட்டதை வைத்துக்கொண்டு பிராணஸ் ரைஷ்டி ஆத்திகம் சுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அப்படின்னா பிராணனின் மேன்மை உபநிஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வாக்கு, கண்ணு, காது, மனசு அனைத்தும் தங்களை சிறந்தவை என்று கூறின. ஆனால் பிராணன் வெளியேறிய தொடங்கிய போது அவைகள் அனைத்தும் பலவீனம் அடைந்தன. அப்போது அனைத்தும் ஒப்புக்கொண்டன, எங்களுடைய தலைவன் பிராணனே அப்படின்ட்டு உபநிஷத்துல ஒரு கதை வருது. நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த அடிப்படையில பிராணாத்மவாதி முடிவு செய்கிறான், அதுவே ஆத்மா என்பதாக. அந்த பிராணனை விரும்புகின்றவன் ஆத்மாவாக பிராணன் தான் இருக்கிறது என்று தவறாக புரிந்து கொள்கிறான் என்று இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்தையும் அதுதான் சொல்றாரு. அப்ப இப்படி ஒன் பை ஒன்னா பஞ்ச கோஷங்கள்ல இவன் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டே வர்றார். இப்ப நாமளும் இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டோம். ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்திலையும் இதெல்லாம் தெளிவா நம்ம கோஷங்களை தாண்டி வந்துட்டோம். இப்ப வந்து இந்த பஞ்சதசி நூலும் அப்படிதான் வேதாந்த சாஸ்திரத்தை நமக்கு விளக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரீஃபா பார்க்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி பார்த்துட்டோங்கிறதுனால நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன்னா 270 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இப்பதான் நம்ம வந்து 66வது ஸ்லோகம் வந்திருக்கோம். அப்போ அதனால நம்ம வந்து அந்த பாயிண்ட் அவுட்டை மட்டும் எடுத்துக்கணும். இது இது இப்படி இந்த கோஷம் இப்படி இல்லை, இந்த கோஷம் இப்படி இல்லைன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போகிறத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அப்போ நாளைக்கு நம்ம 67வது ஸ்லோகம் பார்க்கலாம். அடுத்தது மனசை பற்றி பேசுவார். இப்படியே கோஷங்கள் மனசு எல்லாம் கடந்து ஆத்மாவை காட்டி கொடுப்பார், இந்த நூலில் காட்டி கொடுப்பார். அப்போ நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.